விவிலிய தேடல்.
எனதருமை அன்புள்ளங்களே, கதைகள் வாசிக்கிறோம், திரைப்படங்கள் பார்க்கிறோம். வாசிக்கும் கதைகளில் இறுதி பக்கங்கள், பார்க்கும் திரைப்படங்களில் இறுதி காட்சிகள் விறுவிறுப்பாக அமையும். இந்த இறுதி பகுதியை கிளைமேக்ஸ் அல்லது உச்சக்கட்டம் என்று கூறுவோம். மகிழ்வான கதை என்றால் கிளைமேக்ஸ் பகுதியில் எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டு இறுதியில் வணக்கம் அல்லது சுபம் என்று முடியும். இதை காணும் நம் மனதில் ஒரு மகிழ்ச்சி, நிறைவு பிறக்கும். ஆனந்தமயமான ஒரு கிளைமேக்ஸ் பகுதிக்கு இன்று நாம் வந்திருக்கிறோம் அன்பர்களே. திருப்பாடல் 23 இறுதியான 6 திருவசனத்தில் இன்று நம் சிந்தனைகளை துவக்குகிறோம். இந்த இறுதி திருவசனத்தில் கூறப்பட்டுள்ள வார்த்தைகள் நம்மை மகிழ்வில், மன நிறைவில் நிரப்பும் வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை இப்போது ஒரு சிறு தியானமாக கேட்டு பயனடைய உங்களை அழைக்கின்றேன்.
உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள்நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன்.
அன்பு நெஞ்சங்களே, திருப்பாடல் 23 ஒரு முத்து மாலையாக நாம் உருவகித்து பார்த்தால், இந்த இறுதி வரிகள் அந்த முத்து மாலையின் நடுவில் கோர்க்கப்பட்டுள்ள ஒரு விலை உயர்ந்த பவளம் என்று எண்ணி பார்க்கலாம். இந்த இறுதி வரிகளில் கூறப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தையும் மனதில் இதமான, நிறைவான உணர்வுகளை எழுப்புகின்றது. திருப்பாடல் 23 முழுவதையும் ஒவ்வொரு நாளும் அல்லது அடிக்கடி வாசித்து பார்ப்பது பயனளிக்கும். அதிலும் முக்கியமாக இந்த இறுதி வரிகளை மனப்பாடம் செய்து உறங்கப் போகும் முன் நமக்குள் இரவு ஜபம் போல சொல்லியபடியே உறங்கினால் நல்லது.
உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள்நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன்.
அன்புள்ளங்களே, இந்த 6 திருவசனத்தின் முதல் பகுதியில் நமது சிந்தனைகளை இன்று ஆழப்படுத்துவோம். இந்த வரியில் காணப்படும் ஒவ்வொரு சொற்றொடரும் பல சிந்தனைகளை எழுப்பும். உண்மையாகவே என்பது முதல் வார்த்தை, என் வாழ்நாள் எல்லாம் 2 சொற்றொடர், உம் அருள் நலமும் பேரன்பும் 3 சொற்றொடர், என்னை புடை சூழ்ந்து வரும் 4 சொற்றொடர். இவைகளில் என்னை புடை சூழ்ந்து வரும் என்ற இறுதி சொற்றொடரில் நமது தேடலை இன்று ஆரம்பிப்போம். இறைவனின் அருளும் பேரன்பும் நம்மை புடை சூழ்ந்து வருவதை கற்பனை செய்து பார்ப்போம். இது உண்மை என்று நம்புவதற்கு, இந்த உண்மையை நமதாக்குவதற்கு முயல்வோம். என் அன்பு நெஞ்சங்களே, என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் என்ற இந்த வரியை ஹெரால் குஷ்னர் விவரிக்கும்போது ஒரு கதையுடன் ஆரம்பிக்கின்றார். ஓர் ஊரில் யூத மதத்தை சார்ந்த ஒரு முக்கிய புள்ளி வாழ்ந்து வந்தார். அவர் எப்போதும் ஏதோ ஒரு அவசரத்தில் இருப்பது போல் எல்லாருக்கும் தெரியும். தொழுகை கூடத்திற்கு வந்தாலும் அங்கும் நிலை கொள்ளாமல் தவிப்பார். தொழுகை முடிந்தும் முடியாமல் விரைந்து வெளியேறுவார். இவரை பார்த்து கொண்டிருந்த யூத குரு ஒரு நாள் இவரிடம், நண்பரே, கொஞ்ச நேரம், நான் உங்களை பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் ஏதோ ஓர் அவசரத்தில் இருப்பது போலவே தோன்றுகிறீர்களே, ஏன் இந்த அவசரம் என்று கேட்டார். அந்த முக்கிய புள்ளி குருவிடம், நான் வாழ்வில் பலவற்றை சாதிக்க விரும்புகிறேன். வெற்றி, செல்வம், புகழ் இவைகளையெல்லாம் தேடி எப்போதும் நான் ஓடிக்கொண்டே இருப்பதால் இந்த அவசரம் என்று அவசரமாக பதிலளித்தார். சரியான பதில் இது என்று கூறிய குரு மேலும் தொடர்ந்தார், வெற்றி, செல்வம், புகழ் எல்லாம் உங்களுக்கு முன் செல்வதாக நினைக்கிறீர்கள். கை நழுவி போய்விடுமோ என்ற பயத்தோடு நீங்கள் எப்போதும் இவைகளை துரத்திக் கொண்டே இருக்கின்றீர்கள். சரி, கொஞ்சம் மாற்றி சிந்தித்து பாருங்களேன். நீங்கள் துரத்திச் செல்லும் இவைகள் உங்களுக்கு முன் செல்லாமல் உங்கள் பின்னே உங்களை தேடிக்கொண்டு வரலாம் இல்லையா? நீங்கள் தேடி அலையும் வெற்றி, செல்வம், புகழ் ஆகிய பரிசுகளை எடுத்துக்கொண்டு கடவுள் உங்களை தேடி வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி அவர் உங்கள் வீடு தேடி வரும்போது நீங்கள் இப்பரிசுகளை துரத்தியபடி வெளியில் அலைந்து கொண்டிருந்தால் கடவுள் வரும் நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருக்க மாட்டீர்களே. கடவுள் உங்களை சந்திக்க முடியாமல் உங்களுக்கு இந்த பரிசுகளை தர முடியாமல் திரும்ப வேண்டியிருக்குமே என்று அந்த யூதகுரு கூறினார். அன்புள்ளங்களே, செல்வத்தையும் புகழையும் தேடி நாம் ஓடிக்கொண்டிருக்கும் போது இறைவன் இவைகளையெல்லாம் நமக்கு தருவதற்கு நம்மை தேடி வரக்கூடும் என்பது அழகான ஓர் எண்ணம், மாற்றி சிந்திக்க வைக்கும் ஓர் எண்ணம். இறைவனின் அருள் நலமும் பேரன்பும் நம்மை பின்தொடர்ந்து வரும், புடைசூழ்ந்து வரும் என்ற வார்த்தைகளை இக்கோணத்தில் நினைத்து பார்க்கும்போது அவசரமில்லாத, பரபரப்பில்லாத ஒரு வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க முடிகின்றது. இனம் புரியாத அமைதி உள்ளத்தில் உண்டாகின்றது.
அருளே எம்மில் வாழ வந்த அருளே, எங்கள் வாழ்வில் என்றும் மகிழ்வே.
அன்பு நெஞ்சங்களே, உலகின் அனைத்து நலன்களும் இவ்விதம் நம்மை பின்தொடருமா, நம்மை புடைசூழ்ந்து வருமா என்று கேள்விகள் எழலாம். இல்லை, உலக வாழ்க்கை அவ்வளவு எளிதான மலர் படுக்கை கிடையாது. எல்லா நலன்களும் எல்லா நேரங்களிலும் நம் வீடு தேடி வராது, அல்லது கூரையை பீத்துக்கொண்டு உள்ளே கொட்டாது. பல நலன்களை நாம் தேடிப் போக வேண்டும், அவைகளை அடைய முயற்சிகள் எடுக்க வேண்டும், உழைக்க வேண்டும். வேறு பல நலன்கள் நம்மை தேடி வரும், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நாம் தேடிப்போகும் நலன்களும் நம்மை தேடி வரும் நலன்களும் கலந்ததுதான் வாழ்க்கை. அன்பர்களே, ஒரு சில எடுத்துக்காட்டுகளை சிந்தித்து பார்ப்போம். குழந்தை பருவத்திலேயே ஒரு சிலர் கலைத்திறமைகளுடன் விளங்குவதை பார்த்திருக்கின்றோம். தங்களுடன் பிறந்த அல்லது தங்களை தேடி வந்த கலையை தொடர்ந்து வளர்ப்பதற்கு இக்குழந்தைகள் ஒரு குருவை தேடிச் செல்ல வேண்டும், அல்லது மற்ற வழிகளை தேட வேண்டும். நல்ல குரல் வளம் உள்ளவர்களும் குளிர்ந்த ஆற்று நீரில் கழுத்து வரை நின்றபடியே சாதகங்கள் செய்வர் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் 4 அல்லது 5 மணி நேரங்கள் பயிற்சிகள் செய்து இப்போது வெற்றியின் சிகரத்தில் அமர்ந்திருக்கும் விளையாட்டு வீரர்களை கேட்டு பாருங்கள். பேரும் புகழும் அவர்களை தேடி வந்ததா, அல்லது அவர்கள் அதை தேடிச் சென்றார்களா என்று இரண்டும் கலந்திருக்கும் அவர்களுடைய பதிலில். ஓர் இளைஞனும் இளம் பெண்ணும் காதல் வயப்படுகின்றனர். உடல் அழகு என்ற ஈர்ப்பினால் அவர்களை தேடி வந்த அந்த காதலை அதே நிலையில் விட்டுவிட்டால் அக்காதல் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்காது. ஈர்ப்பு நிலையை தாண்டி பிற வழிகளில் தங்கள் காதலை வளர்ப்பதற்கு, ஆழப்படுத்துவதற்கு இவர்கள் வழிகளை தேட வேண்டும்.
உன்னை தேடி தேடி அலைந்தேன் வாழும் தெய்வமே, உந்தன் ஒளியை என்று காண்பேன் வாழ்வின் தெய்வமே என்றும் வாழும் தெய்வமே.
அன்புள்ளங்களே, முயற்சிகள் எடுத்து நாம் தேடும் நன்மைகளையும் முயற்சிகள் ஏதுமின்றி நம்மை வந்தடையும் நன்மைகளையும் சரிவரக் கலந்தால் கட்டாயம் வாழ்வில் நிம்மதி பிறக்கும். இதை புரிந்து கொள்ள குஷ்ணர் கூறும் மற்றொரு எடுத்துக்காட்டு உதவும். ஓர் இளம் பெண் திருமண வயதை தாண்டிக் கொண்டிருந்தார். இன்னும் சரியான துணையை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே தன் உறவினர்கள், நண்பர்கள் இல்லங்களில் நடைபெறும் அத்தனை வைபவங்களிலும் வலிந்து சென்று கலந்து கொண்டார். பத்திரிகைகளில் விளம்பரங்கள் கொடுத்தார். துணையை தேடுவது எப்படி என்று புத்தகங்கள் படித்தார். இவரது தேடுதல் வேட்டை சரியான பலன் தரவில்லை. பல நாட்கள் மனம் சோர்ந்து தூக்கம், பசி இவைகளையெல்லாம் இழந்தார். ஒரு நாள் என்ன தோன்றியதோ தெரியவில்லை, துணை தேடும் வேட்டையை நிறுத்திவிட்டு தன் வாழ்க்கையை எவ்வித பதட்டமும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக செலவிட முடிவு செய்தார். தனக்கு பிடித்தமான வேலைகள், பொழுதுபோக்குகள் இவைகளில் அதிகம் ஈடுபட்டார். அவரது உள்ளம் மகிழ்வில் நிறைந்தது. அவரது உடல் நலனும் அதிகமானது. அவரது மகிழ்ச்சி, பூரிப்பு இவைகளால் ஈர்க்கப்பட்ட ஒரு சில இளைஞர்கள் அவரை தேடி வந்தனர். அன்புள்ளங்களே, வண்ணத்து பூச்சி ஒன்றை துரத்தி துரத்தி களைத்து போய் அமர்ந்திருந்த அந்த மனிதரது தோள் மீது அந்த வண்ணத்து பூச்சி தானே வந்து அமர்ந்த கதை நமக்கு நினைவிருக்கும் இல்லையா?
உன்னை தேடி 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 அலைந்தேன் வாழும் தெய்வமே, உந்தன் ஒளியச் என்று காண்பேன் வாழ்வின் தெய்வமே என்றும் வாழும் தெய்வமே.
இறுதியாக அன்புள்ளங்களே, புடைசூழ்ந்து வரும் என்ற இந்த தமிழ் சொற்றொடர் அழகான எண்ணங்களை உருவாக்குவதை சிந்திப்போம். அருள் நலமும் பேரன்பும் என்னை தொடர்ந்து வரும் என்று ஒரு சில விவிலிய பதிப்புகளில் நாம் இந்த வரியை வாசிக்கின்றோம். தொடர்ந்து வரும் என்பதை விட புடைசூழ்ந்து வரும் என்ற சொற்றொடர் இன்னும் உயர்ந்த எண்ணங்களை நம்மில் உருவாக்குகின்றன. தலைவர்கள், அரசர்கள் இவர்களே மற்ற படை பரிவாரங்கள் புடைசூழ வருவார்கள். இவ்விதம் அவர்கள் வரும்போது இரு அம்சங்கள் தெளிவாகும். புடைசூழ வருபவருக்கு மதிப்பு மரியாதை அதிகம் உண்டு, பாதுகாப்பும் அதிகம் உண்டு. இறைவனின் அருள் நலமும் பேரன்பும் நம்மை புடைசூழ்ந்து வரும்போது நாம் பெறும் மரியாதை பாதுகாப்பு எத்தகையது என்பதை நாம் தொடர்ந்து அடுத்த தேடலில் சிந்திப்போம்.
இந்த விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.